அதனால என்ன தீர்மானமாச்சு, தபஸ்விபியோதிகோ யோகி ஞானிபியோ விமதோதிக கர்மிபியஸ்யாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா. தபஸ் பண்ணிட்டு இருக்காளே, இது வேணும் அது வேணும்னு காமிய கர்மாக்கள் ஜபம் பண்றேன் அது பண்றேன் தபஸ் பண்ணிட்டு இருக்காளே, காமிய கர்மாக்கள் காமியமான பிரயோஜனங்கள், இவாட விட இந்த யோகிங்கிறவன் ரொம்ப வசதி. மனசு ஆத்மாவில நிறுத்தி முயற்சி பண்றானே அவன் ரொம்ப வசதி. சாதாரண மனுஷன் கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நமக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், எனக்கூடியதான எண்ணத்தோட பகவானை நாடுகிறார்கள். அப்படிப்பட்டதான தபஸு கிருஷ்ண சாந்திராயணாதி தபஸு, நான் இது பண்ணணும் அது பண்ணணும் நினைச்சுண்டு தபஸ் காமியமாக பண்ணிட்டு இருக்காளே, அவளை எல்லாரை விட இந்த யோகியானவன் ரொம்ப வசதி. ஞானிகளை விட ரொம்ப வசதி. என்ன சார் ஞானிகளை விட வசதிங்கிற எப்படி? இங்க ஞானம்னு என்ன? சாஸ்திர பரிஞ்ஞானம், சாஸ்திரத்தை மட்டும் அறிந்து கொண்டிருக்கான். எதை கேட்டாலும் சொல்லுவான், இதுல இங்க இருக்கு, அந்த புத்தகத்துல இருக்கு, அப்படி இருக்குங்கிறான். கர்மா ஒண்ணும் பண்ண மாட்டான். அப்படி இருந்த என்ன பிரயோஜனம்?
கர்மா விட மாட்டான்,
பண்ண மாட்டான்,
பண்ண மாட்டான்.
கர்மாக்களை பண்ணாமல் வெறும் ஞானம் இது அதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கான் பார்த்தாடா. அப்படிப்பட்டதான இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருக்கக்கூடியதை விட இந்த யோகியானவன் வசதி. இந்த யோகியானவன் ஆத்மாவில மனசு நிறுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவள்லாம் வெறுமன பேச்சடவுல இருக்கே தவிர உள்ள போகல. அது இந்த சம்பிரதாய விஹீனமாக ஏதோ புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு படிச்சுட்டு இருக்காளே, அவளை விட யோகி வசதி. கர்மிபியஸ்ட அதிகோ யோகி, இந்த கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா பார்த்தா அவளை விட யோகி வசதி. ஏன்னா பகு ஜென்மாக்களை கர்மா பண்ணி 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 அதனால அவனுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு அதற்கு பிறகல்லவா யோகம் வந்தது. ஆகையால் கர்மாக்களே நித்திய நைமித்திக கர்மாக்கள் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுவதனால் ஏற்பட்டதான கர்மயோக பலத்தை பலமனால்தான் யோகமே கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்டதான யோகத்துல தீர்மானமா இருக்கிறவன் அந்த கர்மிக்களை விட கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கிறவாட ரொம்ப வசதி. ஆகையால் அந்த யோகி எப்படிப்பட்டவன்? சாதாரணமாக தபசு பண்றவாளோட வசதி, சாஸ்திரங்களை வாசிச்சவாளோட வசதி, அதோட மட்டுமல்ல கர்மாக்கள் யக்ஞ யாகாதிகள்லாம் பண்றவாளை விட வசதி. அதனால என்ன பண்ணும் தெரியுமா? தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா. ஏ அர்ஜுனா, இங்கே எங்கேயும் சுத்தாத உன் மனசை பரமாத்மாவிடத்துல நிறுத்து, யோகத்தை பண்ணு அப்படின்னு பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். இப்ப பாபம் எஸ்மாதேவம், எக்காரணத்தினால இப்படி பிரகிருஷ்டமான உயர்ந்ததான மோட்சமான நிலையும் இப்பிறவையிலேயே அடைகிறானோ அக்காரணத்தினால். ஏதோ என்னமோ இல்லை, இங்க வேதாந்தத்தை கேட்கிறான்னு சொன்னானையனா பல பிறவைகளை இவன் பண்ணி யோக பிரஷ்டனாக இருந்து பிறந்து அதுக்கப்புறம்தான் வேதாந்த சிரவணத்துக்கே வரான், இல்லைன்னா வேதாந்த சிரவணமே வர முடியாது. அப்படி வந்திருக்கிறதுனால நீ என்ன பண்ணணும்? எஸ்மா தேவம் தஸ்மாத் தபஸ்விப்யா தபஸ்விப்யோபி அதிகா யோகி. இந்த யோகியா இருக்கிறவன் எல்லாரை விட ரொம்ப விசேஷம். ருத்ர ஆதித்யா வசு அப்படின்னு இருக்கிறவா க்ஷுத்ர தேவதா பக்தாட இருக்காளே, அவளோட எல்லாட விட பகவான் இடத்துல தீர்மானமா இருக்கக்கூடியவன் ரொம்ப வசதி. தபஸ்விப்யா அதிகா யோகி. கிருஷ்ண சாந்திராயண தபஸ்ன்னு அப்பப்ப பண்ணிட்டே இருக்கா, தப உபவாசம் இருக்கிறது, பகவானுக்காக பூஜை பண்றது, இப்படின்னு சாதாரணமாக காமிய கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்காளே, அவளை விட ரொம்ப வசதியா இருக்கிறவன் ஞானி, இது யோகி. அதனால தபஸ்விப்யோபி அதிகோ யோகி ஞானிப்யோபி. ஞானின்னா என்ன அர்த்தம்? ஞானம் அத்ர சாஸ்திரார்த்த பாண்டித்யம். இந்த இடத்துல ஞானம்னு சொன்னா சாஸ்திரார்த்த பாண்டித்யம். சாஸ்திரம் என்ன, அது என்ன சொல்றது, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவா. சாதாரணமாக வியுற்பத்தி இருக்குமேயானால் பதங்களுக்கும் பதத்தினுடைய அர்த்தத்துக்கும் என்ன அர்த்தம் சொல்றது என்று தெரிந்தால் வேதாந்தத்துக்கு ஓரளவுக்கு அர்த்தம் சொல்லலாம். அப்படி சாஸ்திரார்த்த பாண்டித்யம் இருக்கிறாட விட யோகியானவன் வசதி. ஞானமற்ற சாஸ்திரார்த்த பாண்டித்யம் தத்வத்யோபி மதா ஞாதா அதிகா சிரேஷ்டா. இதனால என்ன தெரிகிறது? வெறுமன சாஸ்திரம் பார்த்தா போறாரு, அனுஷ்டானம்னு கொஞ்சம் இருக்கணும். அந்த அனுஷ்டானத்தோடு இருந்து சம்பிரதாய ரீதியாக அதை வாசிச்சு அதை தொடக்கூடியவா தான் ரொம்ப ஆத்ம ஜானத்துக்கு உயர்ந்தவா. வெறுமனை சாஸ்திரம் வாசித்தவாளை விட யோகி வசதி. அதனால ஞானமந்திர சாஸ்திரார்த்த பாண்டித்யம் தத்வத்யா, அப்படிப்பட்டவாளை விட மதா ஞாதா அதிகா சிரேஷ்டா இது. அதே போல கர்மிபியா அபி, கர்மிபியா அக்னிஹோத்திராதி கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்கா, அக்னிஹோத்திரம் அதுக்கப்புறம் கர்மாக்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தசபூர்ண மாதம் அதுக்கப்புறம் சாதுர்மாசியம் இப்படின்னு பண்ணிட்டு இருக்கா கர்மாக்களை. அந்த கர்மாக்களை பண்றவா எல்லோருக்கும் என்ன ஒரு அபிப்பிராயம், சொர்க்கலோகம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது. கிடைக்கிறது யாரும் இல்லைன்னு சொல்லல, சொர்க்கலோகம் ரொம்ப வசதித்தான். ஆனா அந்த சொர்க்க லோகத்துக்கு போனவா கிருணே புண்ணியே மத்திய லோகம் விசந்தி, அங்க கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். அதுக்கு பிறகு மனுஷிய லோகத்துல பறக்கிறா, இல்ல மனுஷிய லோகத்தோட ஹீனமான ஜென்மாவும் அடையலாம். அவளுக்கு இந்த ஜென்மா தான் இங்க நிர்பந்தம் இல்லை. ஏன்னா உபரிஷத்தானது இமம் லோகம் ஹீனதரம் வா விசந்தி, இந்த லோகமோ அல்லது இதை விட மோசமான லோகங்களுக்கோ போகிறான் செல்கிறான் அப்படின்னு சொல்றது. ஆகையால் அவ வந்து மறுபடியும் வேதாத்தியனம் பண்ணி மறுபடியும் கர்மாக்கிர பண்ணி மறுபடியும் சொர்க்கத்துக்கு போயிட்டு இப்படி திரும்பி திரும்பி இதே வழியிலேயே வர, எத்தனையோ ஜென்மாக்கள் இப்படி ஆன பிறகுதான் அக்னேன யதபதாதாயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் அப்படின்னு இந்த வழியில போயிட்டு போயிட்டு அழுத்து போச்சப்பா எங்களுக்கு திரும்பி வராதான வழியில் அழுந்து செல்லுங்கள்னு அக்னியை பூஜை பண்ணக்கூடியதான நிலை வரணுமையானால் அதுலேயே பல பல பிறவைகள் ஆகணும். அப்படி அதற்கு பிறகு அந்த கர்மாக்களை ஈஸ்வரார்ப்பணமாக யார் பண்ணுகிறானோ அவன்தான் யோக நிலையை அடைகிறான். ஆகையால் கர்மிக்களை விட கர்மாக்களை பண்றவாளை விட காமிய கர்மாக்களை பண்றவாளை விட ஸ்வர்கார்த்தமாக கர்மாக்களை பண்றவாளை விட இது யோகியானவன் வசதி. அதனால கர்மிபியா அக்னிஹோத்திராதி கர்மா தத்வத்யா அதை செய்பவர்கள விட அதிகா யோகி விசிஷ்டா யஸ்மாத் அக்காரணத்தால் தஸ்மாத் யோகி பவார்ஜுனா, ஆயால் நீ யோகியே ஆகு அப்படின்னு சொல்லி யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதஹ யோகி நாமபி சர்வேஷாம். இந்த யோகம் பண்ற வாழ்லையும் சாங்கிய மதத்துல எதையாவது யோகம் பண்ணலாம். அதே போல ருத்ராள் வசுக்கள் அப்படிங்கிற சகுண பிரம்மத்துல தியானம் பண்றவா. பிரம்மம் ரெண்டு விதம், ஒண்ணு உருவமில்லாதான ஆகாசம் போல ஒரு உருவம் இல்ல, சர்வ வியாபகமாக எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியதான பிரம்மம் ஒண்ணு. அந்த பிரம்மத்தை நம்ம மனசு நிக்காது நிக்கிறதில்லை என்பதற்காக ரிஷிகள்னா சகுண பிரம்மத்தை ஈஸ்வரன் ருத்ரன் வசு இப்படிப்பட்டதான உருவமுள்ளதான தேவதைகளை தயார் பண்ணி கொடுத்துருக்கா. அந்த உருவமுள்ள தேவதைகளோட தியானம் பண்றதை விட உருவமில்லாதான ஆத்மாவை தியானம் பண்றது ரொம்ப வசதி. ஏன்னா இந்த ஜென்ம சத்தியாக மோட்சதாயகம். அதுக்காக யோகினாம பிசர்வேஷாம் ருத்ராதித்யாதி அந்தந்த தேவதைகளை அனுஷ்டானம் பண்றவாழோட யோகம் பண்றவாழ விட மத்தியதேன அந்தராத்மனா, என்னிடத்துல சர்வேஸ்வரனா இருக்கக்கூடியதான என்னிடத்துல மனசை வைத்து ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம், ஸ்ரத்தையுடன் யார் என்னை பஜிக்கிறானோ அந்த ஆத்ம தத்துவத்தை அறிகிறானோ சமே யுக்த மோமதா, அவன் தான் எனக்கு ரொம்ப இஷ்டமானவன் அப்படின்னா என்னுடைய ஸ்வரூபமாக இட்டான். எல்லோருக்கும் ஆத்மா தான் இஷ்டம். அதே போல பகவத் ஸ்வரூபமும் ஆத்மஸ்வரூபமான ஜானீட்டு ஆத்ம இவமே மதம் அப்படின்னு சொல்ல போறார். அப்படிப்பட்டதான ஜானி ஸ்வரூபமா பிரம்மபாவத்தை அடைவான் அப்படின்னு ஆத்மாவனிடத்துல யோகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். இது கடைசி ஸ்லோகம் ஆறாவது அத்தியாயத்துல, இதோட முதல் சட்கமே ஆயிடுது. பகவத்கீதையில ஒரு பகுதி அதுலயும் ஆறு அத்தியாயங்கள் ஆயிடுது. இதுக்கப்புறம் ஏழாம் அத்தியாயத்துல இருந்து தத்மதத்தை சொல்ல போறார். தத்மதம்னு பகவானுடைய ஸ்வரூபம், பகவானுடைய சுரூபம்னா உலகத்தை எப்படி படைச்சார், அதனால எப்படி அவருக்கு படைக்கக்கூடியதான திரைமை வந்தது, படைச்சதுனால உலகத்துல எந்தெந்த நிலையில என்னென்னமா இருக்கார், அவரை எப்படி தியானம் பண்ணணும், அவருடைய யோகத்தை எப்படி பண்ணணும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடியதான ஈஸ்வர பிரதானமாக இருக்கக்கூடியதான சட்கம் ரெண்டாவது சட்கம். இதை புதன்கிழமைக்கு பார்ப்போம். இது வரைக்கும் இந்த கடைசி ஸ்லோகத்தை பார்த்து தியான யோகத்தின ஒரு சமக்கிரமான ஒரு திருஷ்டியை ஒரு தரம் பார்த்து அதற்கு பிறகு ஏழாவது அத்தியாயம் புதன்கிழமைக்கு நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு மேன் பாகத்தை
பார்ப்போம். இந்த மந்திரத்தை சொன்னதை அதிலே தியானம் பண்ணா போருவான். எல்லா சிஷ்யம் அசுரான் பேசிக்கிறோம் அந்த மந்திரத்திலேயே கான்சென்ட்ரேட் பண்றது அது இந்த சகுண பிரம்மமே நிர்குண பிரம்மம்
அந்த பிரம்மம் அந்த மந்திரமும் சொல்லிக்கொண்டே
இருக்கேன்
மந்திரத்தையே சொல்லிக்கொண்டே இருந்தா அதற்கு பிறகு அதனுடைய ஸ்வரூபம் நம்ம ஆத்மா தான் அப்படின்னு தானா வந்துடும் அப்படி அதுல இருந்து மோட்சத்தடை அசாவாதித்யோ பிரம்மா அப்படின்னு தானே சொல்றேன் அந்த பிரம்மஸ்வரூபம்